ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருப்பாசுரம். வழங்குபவர் திரு மதன் முரளி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
பெருமான் மல்லாக்க படுத்துக் கொண்டு அந்த கிழலாய் வேடுவனாய் கடி நாய்கள் சூழ வந்த பெருமான் எங்கள் பெருமான். அவன் தாயாய் முளையை தருவோம். அதனால இவ கொடுக்க மாட்டா. இவ கையில இருக்கக்கூடிய அந்த பொற்கிண்ணத்துல அந்த பாலை கறந்து ஞானசம்பந்த பெருமானுக்கு அந்த தாய் கொடுத்திருப்பாள். அந்த பொற்கிண்ணத்திலே அந்த பாலை கொடுத்த பிறகு, அதை குடித்த பிறகு, அந்த பொற்கிண்ணம் இப்ப யாராவது ஒரு வீட்டுல கிடக்கும், நிச்சயமா அதை கழுவி இருக்க மாட்டாங்க. யாரு சிவபிரகாசர் சொல்றார், நிச்சயமா கழுவி இருக்க மாட்டாங்க. அப்ப அந்த ஞானசம்பந்தர் குடித்த அந்த பொற்கிண்ணம் இருக்கு இல்லையா, அவர் குடித்த அந்த பொற்கிண்ணத்தை கழுவி ஊத்துற அந்த தண்ணியை எனக்கு கொடுக்க சொல்லு, நான் முத்தி பெறுவேன் என்பதாக சொல்லி சோழ சைலனே கைலை நாயகனே, இடையன தளர் சிற்றிடை உணாமுடையால் எனக்கு வன்புகலி வேந்த அயின்ற கழுமணி பசும்பொற் குளவு பார்க்கிண்ணம் கழுவு நீர் பார்ப்பதற்கு உரையார். அந்த கிண்ணத்தை கழுவி, சில வீட்டுல எல்லாம் கழுவுறதுல ரொம்ப வல்லவர்கள், வரவனுக்கு ஒரு இதுல என்ன செஞ்சான்னு கூட அளவுக்கு சுத்தமா வச்சிருப்பான். பழைய காலத்துல எல்லாம் யாராவது விருந்தாளிங்க வந்துட போறாங்கன்னு சொல்லி பாத்திரத்தை முழுமையா கழுவ மாட்டாங்க. கொஞ்சம் இருக்கும், சாதம் இருக்கும், அல்ல ரெண்டு சப்பாத்தி பண்ணா ரெண்டு சப்பாத்தி இருக்கும், திடீர்னு யாராவது விருந்தாளி வந்துட்டா கொடுக்கறதுக்கு. அது அந்த காலம். இந்த காலத்துல மிஷின்ல போட்டு நல்லா கழுவி வெளியில வந்து சுத்தமா இருக்கா அப்படின்னு பார்த்து திரௌபதி இடத்துல போயிட்டு அந்த ஒரு பருக்கை வந்து வளர்ந்த கதை. அதுபோல ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த வளம் பாசுரம், ரெண்டு பாசுரம். ஒன்று பெருமானுடைய திருமுக பாசுரம், அது 11 திருமுறையில அவர் எழுதின பாசுரம், அது திருமுக பாசுரம். இது ஞானசம்பந்த பெருமான் எழுதிய அந்த திருப்பாசுரமாக இது விளங்குகின்றது நம்முடைய திருமுறையில. அப்படி இந்த திருமுறையை வாழ்க அந்தனர் என்பதாக எடுத்து நமக்கு வழிவகுத்து கொடுத்தார் திருஞான சம்பந்த பெருமான். இதற்கு என்ன சிறப்பு என்பதாக சொன்னால், உபதேசம் என்கின்ற நிலையிலே இதை ஒரு உபதேச மொழியாக மந்திரமாக அவர் அமைத்து நாம் எல்லோருக்கும் இதை உபதேசமாக கொடுத்து சென்றிருக்கிறார். இதை நாம் உபதேச மொழியாக மந்திரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை தெளிவுபடுத்துவதற்கு தெய்வ சேக்கிழார் பெருமான் ஒரு அற்புதமான ஒரு செய்தி அமைக்கிறார். தென்னவன் மாறன்தானும் சிறபுற தலைவர் தீண்டி பொன்னவில் கொன்றையார்த்தம் திருநீரு பூச பெற்று முன்னைவல் வினையின் நீங்கி முதல்வனை அறியும் தன்மை துண்ணினான் வினைகள் ஒத்து துளையென நிற்றலாலே. யாருக்கு இதை உபதேசம் செஞ்சார் இதை என்பதாக சொன்னால், இது அந்த பாண்டிய மன்னனுக்கு செய்யப்பெற்ற உபதேசம் இந்த திருப்பாசுரம். ஏன் பாண்டிய மன்னனுக்கு உபதேசம் செய்தார்? அவன் பக்குவமுடைய ஆன்மாவாக ஆனான். அவன் எப்படி பக்குவமானான்? திருஞான சம்பந்தர் கையினாலே திருநீரு பூச பெற்றான். அதுக்கப்புறம் அவன் பக்குவம் வரலன்னு சொன்னா திருஞான சம்பந்த பெருமான் திருவடி தீண்டிய புல்லும் அது ஏழு ஏழு பிறவியும் நீங்கி அது இறைவன் திருவடியை அடையும். ஆனால் இது திருஞான சம்பந்தர் கையிலே எடுத்து திருநீரு பூச பெற்ற காரணத்தினாலே அந்த திருநீரு என்று சொல்லக்கூடிய அந்த திருநீற்றினை பூச பெற்று முன்னை வல்வினையின் நீங்கி, எத்தனை எத்தனை நாம் பெருமானை பற்றி பேசினாலும் சொன்னாலும் ஒருவருக்கு ஏற வேண்டும், அதிலே நாட்டம் வர வேண்டும் என்பதாக சொன்னால் நல்வினை இருந்தால் மட்டுமே வரும். சிவபெருமானை ஒருவர் வந்து சேர்ந்து அவரை அடைகின்றார் என்பதாக சொன்னால் அது நல்வினையின் பயனாக சிவபுண்ணியத்தின் பயனாகவே விளைகின்றது. சாதாரணமாக அது சிக்காது. நீங்க எத்தனை பேரை வேணா இழுத்து பாருங்க, எவ்வளவு சொன்னாலும் வரமாட்டான், எவ்வளவு திருமுறைகளை சொன்னாலும் ஏறாது. என்ன சார் இவ்வளவு சொல்றோம், இவ்வளவு கேட்டாலும் இந்த காதுல வாங்கி அந்த காதுல வினை. ஆக அந்த முன்னை வினை என்று சொல்லக்கூடிய அந்த வினை தொடர்பு அருந்தால் மட்டுமே சிவ தொடர்பு வரும் என்பதை காட்டுவது இந்த திருப்பாசுரம். ஆக சிவ தொடர்பு வர வேண்டும் என்பதாக சொன்னால் அதற்கு ஒரே சாதனம் திருநீரு பூசுதல் என்பதை காட்டுவது இந்த குறிப்பு. ஆக திருநீரை பூசி பூசி பூசித்தாம் திருநீரை என்பதாக கங்காளன் பூசும் கவச திருநீரு என்று இந்த திருநீற்றினுடைய பெருமையை காட்டி இந்த திருநீற்றினை எல்லோரும் அணிதல் வேண்டும். திருநீற்றினை அணுகின்ற பொழுது எங்கள் நாவுக்கரச பெருமான் சொன்னது போல அணிதல் வேண்டும். சிவாய நமயன திருநீறு அணிதல் என்பதாக அந்த திருநீற்றினை அணிந்தால் வினை நீங்கும். வினை நீங்கினால் சிவத்தொடர்பு வரும். சிவத்தொடர்பு வந்தால் மலபரிபாகம், இருவினை ஒப்பு எல்லாம் தானாக வரும். இதை நாடி போவது அல்ல, தேடி வருவது. ஆக இவற்றையெல்லாம் நீங்கள் முயற்சி செய்து தேடி செல்ல வேண்டாம். திருநீறு அணிந்து திருப்பாசுரத்தை ஓதுங்கள், உமக்கு கிடைக்கும் இந்த முத்து என்பதாக காட்டுகின்ற ஒரு திறம்தான் இந்த தென்னவன் மாறந்தானும் என்ற அந்த குறிப்பிலே அமைத்தார் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான். அப்படி அமைத்து அதிலே மிக அற்புதமான ஒரு செய்தி, வாழ்த்து வணக்கம் என்ற அனைத்தையும் அந்த திருப்பாசுரத்திலே அமைத்தார். திருப்பாசுரத்தினுடைய சிறப்பு, இது 12 திருப்பாடல்களை உடையது என்பது முதல் சிறப்பு. ரெண்டாவது, அருளாளர்கள் இதை சிவஞானபோதம் 12 சூத்திரங்களுக்கு அடிப்படையான ஆதாரமான வாசுரம் என்பதாக திருமுறையிலே என்பதாக சொன்னால் அது திருப்பாசுரம் இந்த சிவஞானபோதத்திற்கு அடிப்படையாக விளங்கியது. பொது சிறப்பு என்ற இரண்டு நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே அமைந்து விளங்குவது. பொது இயல்பு, சிறப்பு இயல்பு என்று இரண்டாக, மூன்று பொருள்களுக்கும் பொது சிறப்பு. பதிக்கு பொது சிறப்பு, பசுவிற்கு பொது இயல்பு சிறப்பு இயல்பு, அதே போல பாசத்திற்கு பொது சிறப்பு என்று இரண்டாக இருக்கிறது என்பதை காட்டுவதற்கு இந்த முதல் மூன்று பாசுரங்களும் ஒரு யாப்பிலேயும் மற்றைய 9 பாசுரங்களை மற்ற யாப்பிலேயும் அருளி செய்தது பொது சிறப்பு சொரூபம் தடத்தம் என்ற இரண்டையும் வேறுபடுத்தி காட்டுவதற்கு அமைந்த ஒரே பதிகம் திருஞான சம்பந்தனுடைய பதிகம். இரண்டு யாப்புகளிலே அமைந்த ஒரே பதிகம் திருப்பாசுரம். மீது எந்த பதிகமும் இரண்டு யாப்பிலே, ஒரு யாப்பிலே தான் ஒரு பதிகம் அமையும். இரண்டு யாப்பிலே பொது சிறப்பாக அந்த இயல்பினை காட்டுவதற்கு அமைந்தது. இந்த திருப்பாசுரத்திற்கு தெய்வ சேக்கிழார் பெருமான் அமைத்த அந்த உரை பேருரை என்பது, அவர் உரையாசிரியர் என்று மகாத்வான் மீனாட்சுந்தரம் பிள்ளை சேக்கிழார் பிள்ளை தமிழிலே இவர் உரையாசிரியராக இருக்கிறார் என்பதை காட்டுவதற்கு பாசுரத்தினுடைய அந்த விளக்கம்தான், அந்த பேருரைதான் அவரை உரையாசிரியராக உயர்த்தியது. சிவபாத இருதயர் பகவதி அம்மையார் அந்த இருவருடைய அந்த வரம், அவர்கள் வேண்டி குழந்தை பெற்றதனுடைய அந்த வரம் நிறைவேறிய இடம் இந்த திருப்பாசுரம் என்ற பதிகம். இன்னும் ஒரு முக்கியமான குறிப்பு, சிவஞான மாபாடியம் சிவஞான முனிவர் எழுத தொடங்குகின்றார். அப்படி எழுத தொடங்குகின்ற போது முதலிலே அவர் எழுதிய திருப்பாடல் பாடியத்திலே வாழ்க அந்தனர் என்ற பாசுரத்தை வைத்துத்தான் சிவஞான மாபாடியமே தொடங்குகின்றது என்பதாக சொன்னால், சாத்திரங்களுக்கும் தோத்திரங்களுக்கும் முன்னோடியாக இருந்து ஆகமங்களினுடைய கருத்துக்களுக்கு உரையாணியாக இருக்கக்கூடிய ஒரு பதிகம் என்பதாக சொன்னால் அது திருப்பாசுரம். இதை மெய்ஞானம் என்று அருள்நந்தி சிவம் 20 இதை மெய்ஞானம் என்பதாக இந்த பாசுரத்தை அருள்நந்தி சிவம் போற்றுகின்றார். திருஞான சம்பந்த பெருமான் ஞானாசிரியராகவும் வைகைக்கரையே தீட்சா மண்டபமாகவும் பக்குவமுற்ற பாண்டிய மன்னன் நன் மாணாக்கனாகவும் இருந்து அமைந்த ஒரு பகுதி, ஒரு நிலை இந்த உபதேசமாக நிற்பது. வாழ்த்து வணக்கம் பொருள் இயல்பு உரைத்தல் என்ற மூன்றும் உபதேசத்திற்கு ஒரு மங்களம் தேவை. அப்போ உபதேசம் செய்கின்ற பொழுது ஒரு மங்கள வாழ்த்து சொல்லி உபதேசம் செய்தல் வேண்டும். அந்த மங்கள வாழ்த்து தான் வாழ்க அந்தனர் என்ற அந்த பாசுரம், முதல் பாசுரம் வாழ்த்து. அப்படி அந்த வாழ்த்தானது வாழ்த்து வணக்கம் பொருள் இயல்பு உரைத்தல் மூன்றும் அதில் இருக்கு. வாழ்த்து வாழ்க அந்தனர் என்பதாகிய வாழ்த்து, வணக்கம் எல்லாம் அரண்நாமமே சூழ்க என்ற வணக்கம், பொருள் இயல்பு உரைத்தல் பதி பசு பாசம் மூணுத்தினுடைய பொருள் இயல்பையும் சொல்லுகின்றார். பதி அரண் என்ற ஒரு சொல் அவனே சங்காரகாரனாகிய முழு முதல்வன் என்ற உண்மை இலக்கணமும் அந்த உண்மை இயல்பும் இலக்கணமும் அமைந்த அந்த அரண் என்ற ஒரு சொல் அது பதி இயல்பை விளக்குகின்றது. பசு இயல்பு எல்லாம் சூழ்க வையகமும் துயர் தீர்கவே என்பதாக சொன்னால், துயர்ல ஒன்னு மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்கியா, இந்த உலகமெல்லாம் துயர் தீரணும்னு சொன்னா யாருக்கு துயரம், பசுவிற்கு தான், பசுவாகிய உயிர். அப்ப உயிர் என்ற ஒன்று உண்டு, அது துயரப்பட்டு கொண்டிருக்கின்றது என்ற உயிர் இயல்பையும், பாசம் அதனுடைய இயல்பு என்னது, ஆழ்க தீயது, இந்த தீயது என்பதுதான் பாசம், அந்த பாசத்தினுடைய உண்மையையும் இலக்கணத்தையும். ஆக பொருள் இயல்பு உரைக்கின்ற நிலையிலே பதி பசு பாசம் பொருள் இயல்பினை உரைத்து வாழ்த்து வணக்கம் பொருள் இயல்பு உரைத்தல் என்ற மூன்றையும் காட்டுகின்ற ஒரு அற்புதமான ஒரு வாழ்த்து தொடக்கம் இந்த பாசுரம். அரண்நாமமே என்றதனால் சாதனமும், துயர் தீர்கவே என்றதனால் பயனையும் சொல்லி சாதனத்தையும் பயனையும் காட்டிய ஒரு திருப்பாசுரம். அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே என்பது நம்முடைய கணேசையா அவர்கள் ஏற்கனவே சைவம் டாட் ஆர்கிலே இன்று உலகம் முழுவதும் துயர் தீர்ந்து நன்மை பெற வேண்டும் என்பதாகிய அந்த ஒரு வாக்கு அவர் முன்ன காலத்திலே இருந்தே அதை பதிவு செய்தது ஒரு தனிச்சிறப்பு. இந்த மொழியை மெய்மொழி என்பதாக சொல்லி தெய்வ சேக்கிழார் பெருமான் போற்றுகின்ற அந்த நிலையிலே அந்தனர் தேவர் ஆணினங்கள் வாழ்க, வாழ்க என்று சொன்னது அந்தனர் தேவர் ஆணினங்கள் வாழ்க, வாழ்க அந்தனர் என்று சொல்லி தொடங்கியது பாசுரம். ஆனா இவரு வாழ்க பின்னாடி கொண்டு போறார், வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் என்பது பாசுரம், அந்தனர் தேவர் ஆணினங்கள் வாழ்க என்பது பாசுர விளக்கமாகிய தெய்வ சேக்கிழார் வாக்கு. வாழ்க முன்னே அவர் சொல்ல பின்னே வாழ்க இவர் அமைத்து மூவருக்கும் வாழ்க என்பதாக. அந்தனர் வாழ்க, அந்தனர் என்போர் அறவோர் மற்றெவ்வு இருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான், யார் ஒருவர் பிற நலத்திற்காக தன்னலத்தையும் கருதாமல் இந்த எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்று பயன் கருதாமல் சுயநலம் கருதாமல் செய்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அந்தனர்களே என்பதாக சொல்லி அந்தனர்கள் வாழ்க என்பதாக சொல்லி வானவர்கள் வாழ்க. எல்லா இடத்திலையும் வானவர்களை போட்டு இந்த பாடு அந்த பாடு இல்லை புரட்டி எடுப்பாங்க. அதுவும் இல்லாம சிவபிரகாசர்கிட்ட மட்டும் ஒரு வானவர்கள் மாட்டினா சிவபிரகாசரனுடைய அது நால்வர் நான்மணி மாலையா இருந்தாலும் சரி சோழசைல மாலையா இருந்தாலும் சரி நீங்க நால்வர் அந்த வானவர்கள் என்று சொல்லக்கூடிய தேவர்கள்ல குறிப்பா திருமால் இவர் மாட்டிட்டு பாடுற பாடு இந்த பாடு அந்த பாடு இல்லை. அவர் மட்டும் அவர் வந்துட்டார்னா அவருக்கு ரொம்ப ஜோர். யாரு துறைமங்கல சிவபிரகாசர் வானவர்களை வாழ்க என்பதாக வாழ்த்துவது மரபு. காரணம் கடமைகளை இறைவனுக்காக செய்கின்ற அந்த முறைகளை தான் வழாது எடுத்து கொண்டு போய் கரெக்டா ஒப்படைக்க கூடியவர்கள் இந்த வானவர்கள். அதுல எதுவும் தில்லுமுள்ளு பண்ணக்கூடாது. இறைவனுக்காக செய்கின்ற அத்துணை கர்மங்களையும் செய்கின்ற அவற்றையும் எடுத்து கொண்டு வந்து மேலிடத்துல சேர்க்கணும். சேர்க்கலன்னா அவர் பார்த்துக்குவார், ஒழுங்கா வரலன்றது அவரு. ஆகவே இந்த வானவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இறைவனுடைய ஆணையின் கீழே இருந்துக்கக்கூடியவர்கள், ஆணையின் நேராக இருந்து பணி செய்யக்கூடியவர்கள். ஆகவே இறைவனுக்கு பணி செய்வார் எமக்கு ஆளானா என்று அவருடைய அவர்களையும் வாழ்த்தி ஆணினம் வாழ்கனர். ஆணினம் என்று சொன்னால் ஆணினம் என்று சொன்ன உடனேயே நமக்கு நினைவுக்கு வருவது பூசுவதும் வெண்ணீர். இந்த திருநீற்றினை கொடுப்பது எது என்பதாக சொன்னால் இந்த பசுதான் நமக்கு திருநீற்றினை கொடுக்கின்றது. இதனால்தான் நாம் வாழுகின்றோம். இந்த சமயமே திருநீற்று சமயம். திருநீறு என்பதாக சொன்னாலே சைவம் என்று பொருள் என்ற நிலையிலே அந்த திருநீற்றினை நமக்கு கொடுப்பது இந்த ஆணினம். ஆகவே இந்த ஆணினம் வாழ்க என்பதாக. அதுவும் இல்லாம பெருமானுக்கு வாகனமாக அமைவது. இவர் எந்த வாகனம் இருந்தாலும் அதுல ஏற மாட்டாராம். ஐராவணம் ஏறாதே ஆனேறு ஏறி வச்சிருக்கிறது என்னவோ பெரிய பென்ஸ் காரு, ஆனா ஏறது மட்டும் பாத்தீங்கன்னா இந்த ஆளு நொடக்கு நொடக்கு நொடக்குன்னு. அதனால கேக்குறாரு, இவர் யாராவது கஷ்டம்னு சொன்னா இவர் எப்படியா சீக்கிரமா வந்து இவர் சேருவாரு, டிரான்ஸ்போர்ட்டே சரியில்லையே இவர்கிட்ட இருக்கிறது. இந்த டிரான்ஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு அவர் எங்க வந்து இல்ல இல்ல உற்றவருக்கு உதவும் பெருமாள் இவர் அப்படின்னு காஞ்சிபுரத்துல இருந்து ஒருத்தர் எரிச்சு சொல்லுவார் நம்முடைய ஐயா. அப்படி இறைவன் என்று சொல்லக்கூடியவன் எளிமை என்று சொல்லக்கூடிய நிலையிலே எளிமைக்கும் எளிமையாக இருக்கின்ற காரணத்தினால்தான் சைவம் நம்முடைய எல்லாருக்கும் பொருந்திய ஒரு நிலையிலே அமைகின்றது. இயல்பான நிலை சைவம், மற்றதெல்லாம் இயல்புக்கு மாறானது, திணிக்கணும். பெருமான் எளிமையாக வரக்கூடியவர் என்றதை காட்டுவதற்கும் அவர் ஏறுகின்ற அந்த ரிஷபமாக ஆணையராக இருக்கக்கூடியது அது. ஆகையினாலே அது வாழ்க. அப்படி இறைவனுக்குரிய நிலையிலே ஆணைந்து என்று சொல்லக்கூடிய ஆடினாய் நறு நெய்யோடு பால் தயிர் என்று சொல்லக்கூடிய அந்த ஆணைந்தை கொடுப்பது எது? ஆணினம். ஆகவே இந்த ஆணினம் வாழ்க என்பதாக சொல்லியும் இந்த உலக மக்கள் எல்லாம் தீங்கு நீங்கள் பொருட்டு வேள்விகள் செய்தல் வேண்டும், அர்ச்சனை செய்தல் வேண்டும், வழிபாடு செய்தல் வேண்டும், இவை அனைத்தும் சிவத்தை முதலாக வைத்து செய்தல் வேண்டும் என்பதை சிவவேள்வி சிவார்ச்சனை சிவ வழிபாடு என்பதாக மூன்றையும் நிறுத்தி காட்டியது இந்த பாசுரம் என்று நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் அமைக்கிறார். வேள்வி என்பதாக சொன்னால் அது சிவனையே முன்னிறுத்தியதாக இருக்க வேண்டும். அர்ச்சனை என்பதாக சொன்னால் அது சிவார்ச்சனையாக சிவத்தையே முன்னிறுத்தி நிற்க வேண்டும். அப்படி நிற்கக்கூடிய நிலையிலே அமைவதுதான் அந்த வேள்விகள் அர்ச்சனை வழிபாடு என்பதாக அதை காட்டி, அந்த வேள்வி அர்ச்சனை வழிபாட்டுக்கு முக்கிய அங்கம் நீர், நீரின்றி அமையாது இவ்வுலகு. ஆகவே நீர் என்று சொல்லக்கூடியது அந்த நீர் இறைவனை அடைவதற்கு உரிய வழிபாட்டிற்கு உரிய சாதனம். ஆகவே அந்த நீர் வேண்டும் என்பதாக சொன்னால் அந்த மழை, ஆகவே அந்த மழையை வீழ்க தன்புணல் என்பதாக சொல்லி இந்த வழிபாடு செய்வதற்குரிய அங்கமாக புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீருண்டு அன்னலும் அதுகண்டு அருள் செய்யா நிற்கும் என்பதாக நின்றும், போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் என்பதாக சொல்லி இந்த நீர் என்பது முக்கியமான அங்கம் வழிபாட்டிலே. அந்த நீர் இல்லாததுனால்தான் மேலேந்து வானவர்கள் கீழே வரா. பூவும் நீரும் கொண்டு பொக்க மிக்கவர், பூவும் நீரும் கொண்டு நக்கு நிற்பவர் அவர் தம்மை நானியே என்பதாக காட்டுகின்ற அந்த மரபு. ஆகவே இந்த வேள்வி வழிபாடெல்லாம் ஒழுங்கா நடக்கணும்னா அரசாங்கம் சரியா இருக்கும். ஆக அரசன் வாழ வேண்டும், அரசன் முறைமை காக்க வேண்டும். எந்த கோயிலுக்கு எந்த நியமம் என்பதாக அந்த நியதிப்படி அர்ச்சனை வழிபாடுகள் நடக்கின்றதா என்பதை காக்க வேண்டும். ஆகவே அந்த வேந்தனும் ஓங்குக என்பதாக சொல்லி ஒன்றன் பின் ஒன்றதாக சொன்னதற்கு காரணம் ஒன்று ஒன்றோடு தொடர்புடையது என்பதனாலே வேந்தன் நன்றாக இருந்தால் கோயிலே அர்ச்சனை வழிபாடு நன்றாக நிகழும், அர்ச்சனை வழிபாடு நன்றாக நிகழ்ந்தால் மழை பொழியும், மழை பொழிந்தால் மக்கள் வாழ்வார்கள், மக்கள் வாழ்ந்தால் இந்த உலகம் துயர் நீங்கி விளங்கும் என்பதை காட்டுவது இந்த திருப்பாசுரம் என்பதை, இந்த உலகம் முழுவதற்கும் இந்த துயர் நீக்க வேண்டும் என்று கருதியவர் ஞானசம்பந்தர். ஏதோ மதுரையில இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, ஞானம் நின்புகளே மிக வேண்டும் தென் ஆலவாயில் உறையும் எம் ஆதியே என்பதாக காட்டியது ஞானசம்பந்தனுடைய கொள்கை என்பதாக அமைத்து, வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் என்ற அந்த முதல் திருப்பாடல் இந்த சிவார்ச்சனை சிவ வழிபாடு இந்த சிவ வேள்வி என்பதை காட்டுவது என்பதாக அமைத்து, இரண்டாவது அந்த பாசுரம் மிக அற்புதமாக அமைக்கின்ற
அரிய காக்கியராய் தமது அங்கை சேரு தெரியலா எரியரு ஏறுவந்து ஏறுவது கண்டமும் கரியரு காடுரை வாழ்க்கையராயினும் பெரியரா அரிய காட்சியல் என்பது ஆதியை தெரியலா நிலையா தெரியான உரிய அன்பினை காண்பவர்க்கு உண்மையா பெரிய அடையாளங்கள் பேசினாராயினும் பெரியார் அவர் என்பது மேயோ இயல்பே அன்றி வெண் முதல் பாய பூதங்கள் பல் அண்டங்கள் ஏயும் யாயும் இவர் வடிவு என்றதா பின்போ
பாசுரம் இறைவன் இலக்கணம். அற்புதமாக இறைவன் இலக்கணத்தை போய் கேட்ட பொழுது இலக்கணம் கூற முடியக்கூடாத ஒரு பொருள் என்பதாக சொன்னால் அது சிவம். அதற்காக ஒரு அற்புத செய்தி ஒன்று சொல்லுகின்றார். ஆறறிவார் அவர் பெற்றியே. ஆறறிவார் அவர் பெற்றியே என்பதாக சொல்லுகின்ற பொழுது ஆறறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, ஆறறிவார் அதன் அகலமும் நீளமும், பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்று அதன் வேறறியாமை விளம்புகின்றேனே என்பது பதியிலக்கணம். அது அப்படியே திருமூலரும் திருஞான சம்பந்தரும் ஒரே தட்டிலே நிற்கிறார். ஆறறிவார் அவர் பெற்றியே. காரணம் அரிய காட்சியர், இது ஒன்று. இறைவன் காட்சிக்கு உரிய பொருளா காட்சிக்கு உட்படாத பொருளான்னு சொல்லி அடிச்சுக்கிறவ எத்தனை பேர்னு பாக்குறீங்க. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், இறைவனை பார்க்க முடியுமா பார்க்க முடியாத ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க. அதுலேயும் சைவ சித்தாந்தத்துக்கு போயிட்டா குழப்புற குழப்பு இருக்கு பாருங்க. இறைவன் காட்சிக்குரிய பொருளா? ஆ, காட்சிக்குரிய பொருள் தான். காட்சிக்குரிய பொருள்னா அசித்து பொருளாச்சே. இறைவன் யார் காட்சிக்குரிய பொருள்னு சொன்னாயா? காட்சிக்கு அகப்படாத பொருள். யோ, ஏதாவது ஒன்று சொல்லு. காட்சிக்கு உட்படும் பொருளா இல்லை காட்சிக்கு உட்படாத பொருளா? இல்லை காட்சிக்கு உட்படும் பொருளா. கரெக்டா? இல்லை இல்லை, காட்சிக்கு உட்பட. இப்படியே சொல்லி சொல்லி இறைவன் என்று சொல்லக்கூடியவன் காட்சிக்கு உட்படக்கூடியவன் தான். ஆனாலும் அரிய காட்சியர். ஏன் அரிய காட்சியர் என்பதாக சொன்னால், அவ்வளோ சீக்கிரமா நீ எல்லா பொருளையும் பார்க்குற மாதிரி உன் கண்ணில் பார்த்துட முடியாது. அதுக்கு கஷ்டப்படணும். உழைத்தால் உறுதி உண்டோதான், உழைப்பு வேண்டும்லையே எல்லாத்துக்கும். ஆக இறைவனை காணுகின்ற அந்த தன்மையிலே அற்புதமாக அந்த சிவஞான போதத்திற்கு ஒரு அடிப்படையை அமைத்து கொடுக்கின்றார். இறைவன் பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் அரிய காட்சியர் என்று சொல்லுவார். காட்சிக்கு உட்படாதவன் சொல்லலனா, அதுக்கு முன்னாடி ஒன்று போட்டார், அரிய என்ற சொல். அது ரொம்ப முக்கியம். அரியவன், அவனை காணுவது என்பதாக சொன்னால் அதற்காக நாம் உழைக்க வேண்டும், அவனை நோக்கி அழ வேண்டும். இங்கே உழைத்தல்னு சொன்னா, அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆக்கை என் பரமாய் கசிந்து உருக, அதுதான் உழைத்தல். கண்ணிலே இருந்து நீர் தாரை தாரையாக உருகி வந்தால் நீ இறைவனை நோக்கி உழைக்கின்றாய் என்று. அப்ப அவன் காட்சிக்கு எளியர், அரியர் என்ன. அப்படி இறைவன் ஊனக்கண் பாசம் உணரா பதியை ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி என்று சொல்லக்கூடிய ஒன்பதாவது சூத்திரத்திற்கு அடிப்படையாக அமைந்த ஒரு திருப்பாசுரம் இந்த பாசுரம். அரிய காட்சியர் என்பது அவனுடைய சொரூப இலக்கணம். மீதி பின்னே வரக்கூடியது எல்லாம் அவனுடைய தடத்தை இலக்கணம். அவ்வளவுதான் ரெண்டு சொல்ற பதியல். இதுல அரிய காட்சியர் என்பதாக சொன்னால், அவன் காட்சிக்கு உட்படாத நிலையிலே ஓர் நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாத பொருளாக நிற்கின்ற அந்த நிலைக்கு, அந்த நிலை சொரூப நிலை, அது அரிய காட்சியர் என்ற சொரூப நிலை. தடத்த நிலையானது தமது அங்கை சேர் எரியர், ஏறுகந்து ஏறுவர், கண்டமும் கரியர், காடுரை வாழ்க்கையர், இப்படியெல்லாம் சொல்லி ரொம்ப கீழே கொண்டு வந்துட்டோமே அப்படின்னா, ஆயினும் பெரியர் அப்படின்னு திருப்பி மேலே கொண்டு போறார். ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த ஒரு முறைமை எளிமையாக வந்து விட்டான்னு சொன்னா, எளியை நீ என்று இகழாதேன்னு சொல்லுவார் மணிவாசகத்தில். ரொம்ப சீக்கிரமா எளிமையா கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுவான்னா, அப்புறம் பார்த்துக்கலாம் சார், இதுதான் கிடைக்கிது அப்படின்னு அதுல ஒரு அந்த ஒரு இகழ்ச்சி வந்துடும். அதுபோல பெருமான் வந்து எங்க பார்த்தாலும் பெருமான் வந்துடுவார், கூப்பிட்டா வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டா என்ன, இவர் எப்போ ஏதாவது தேவைப்பட்டா கூப்பிட்டுக்கல இருந்தால அப்படின்னு சொல்லி, அந்த எளிமை என்று சொல்லக்கூடிய நிலையிலேயும் பெருமான் அவ்வளவு கீழே இறங்கி வந்தாலும் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு தான் காட்டுவார். ஆயினும் பெரியர்னார். அதனால கூப்பிடுறதுக்கெல்லாம் ஓடி ஓடி வந்துட்டார்னா அப்புறம் என்ன இருக்கு? ஆயினும் பெரியர் ஆறறிவார் அவர் பெற்றியே என்று அமைத்து காட்டிய அந்த இரண்டாவது ஒரு பகுதி, அந்த பெருமானுடைய பதி இலக்கணத்தை காட்டும் பகுதியாக அமைந்தது.